2019 ஆண்டு மார்ச் மாத தென்றலிதழில் கலை மாமணி பாம்பே ஞானம் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல் ஒலிவடிவம். சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்னணி கதாநாயகர்கள் நடித்திருந்தும் பல திரையரங்குகளில் கூட்டம் இல்லை. ஆனால் பாம்பே ஞானம் நடத்தும் நாடகங்களை நின்று கொண்டே பார்க்க தயாராக இருக்கிறார்கள். சமூக சிந்தனை கொண்ட நாடகங்களை வழங்கி வந்தவர் சமீப காலமாக ஆன்மீக நாடகங்களை அரங்கேற்றுகிறார். போதேந்திரால், ஆதிசங்கரர், ஜெயதேவர், ஷீரடி பாபா, பகவான் ரமணர் போன்ற அவரது நாடகங்களை பார்க்க அரங்கு கொள்ளாத கூட்டம் திரைப்படம் போன்ற காட்சி அமைப்புகளையும் மேடை அமைப்பையும் பார்த்து பிரமித்து போகிறார்கள். ஆண் வேடங்களையும் பெண்களே ஏற்றி நடிப்பது இவரது நாடகங்களின் சிறப்பு. தமிழக அரசின் கலை மாமணி, சபாக்கள் வழங்கிய நாடக சூடாமணி, நாடக பத்மம், நாடக ரத்னம், வாணிகலா, சுதாகரா என பல சிறப்பு பட்டங்களை பெற்ற பாம்பே ஞானத்திற்கு சிறு வயது முதலே நாடக ஆர்வம் இருந்தது. பள்ளியில் படிக்கும் போதே பல நாடகங்களில் பங்கு கொண்டிருக்கிறார். திருமணமாகி மும்பை சென்ற பின்னரும் அது தொடர்ந்தது. மாத்துங்கா டிராமாட்டிக் சொசைட்டி என்ற நாடக குழுவில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். பின்னர் தானே பெண்களுக்கென்று தனியாக ஒரு நாடக குழுவை துவங்கினார். 7 முதல் 70 வயது வரை எல்லா வயதினரும் இவரது குழுவில் இருக்கிறார்கள். சின்ன திரையிலும் நிறைய நடித்திருக்கிறார். பிரேமி, சஹானா, பல்லாங்குழி, சிதம்பர ரகசியம் போன்ற தொலைக்காட்சி சீரியல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. ஆஹா, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு நாள் ஒரு கனவு, நலதமயந்தி, ஜிகர்தண்டா போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இவரது மகாலட்சுமி நாடக குழுவுக்கு இது 30ஆம் ஆண்டு. தனது நாடக வாழ்க்கையை பற்றி மனம் திறக்கிறார் பாம்பே ஞானம். கேட்போமா? கேள்வி: பாம்பே ஞானம் பெயர் காரணம்? பதில்: அது தற்செயலாக நடந்த ஒன்றுதான். பி ஞானம்தான். பி என் கணவர் பாலசுப்ரமணியன் பெயருக்கானது. ஒரு முறை டைரக்டர் விசு எனக்கு கடிதம் எழுதிய போது பியை விரித்து பாம்பே என்று எழுதியிருந்தார். பாலச்சந்தரின் சின்ன திரையில் நடித்த போது எனது பெயரை கேட்டார்கள். நான் பாம்பே என்பதை சேர்த்து சொன்னேன். அது அப்படியே பாம்பே ஞானம் ஆகிவிட்டது. முழுக்க முழுக்க பெண்களை கொண்ட நாடக குழுவை ஆரம்பிக்க காரணம் என்ன? இருபாலரும் சேர்ந்து நடிக்கும் நாடக குழுக்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் பெண்கள் மட்டுமே நடிக்கும் நாடக குழுக்கள் அப்போது இல்லை. 1989 மங்கை இதழில் ஒரு கட்டுரையில் விசு, டெல்லி கணேஷ், கோமல் சுவாமிநாதன் போன்றவர்கள் எல்லாம் நாடகத்துறையில் பெண்கள் குழுவே இல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். அது எனக்கு ஒரு சவாலாக தோன்றியது. ஏன் பெண்கள் நாடக குழு ஒன்றை ஆரம்பிக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. என் நண்பரும் புகழ்பெற்ற நாட்டியமணியும் ஆன கனகா சீனிவாசன், நீங்கள் பெண்களை ஒன்று சேர்த்து நாடகம் நடத்தலாம் என்று ஊக்குவித்தார். மேலும் 25-30 வருடங்களுக்கு முன்பு ஆண்களுடன் சேர்ந்து நடிப்பதில் பெண்களுக்கு நிறைய தயக்கங்கள், கட்டுப்பாடுகள் இருந்தன. அதனால் பெண்களை மட்டுமே வைத்து நடத்துவதால் அவர்களது குடும்பத்தினரின் ஆதரவும் கிடைக்கும், திறமைகளையும் வெளிக்கொண்டு வரலாம் என்று எண்ணினேன். அப்படி அக்டோபர் 1989 பம்பாயில் ஆரம்பித்ததுதான் மகாலட்சுமி பெண்கள் நாடக குழு, மகாலட்சுமி லேடிஸ் டிராமா குரூப். www.mldgtrust.com. அன்று முதல் இன்று வரை இல்லத்தரசிகள் பலர் எங்கள் நாடகங்களில் பங்கு கொண்டு திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் நீங்கள் கொண்ட சவால்கள் என்னென்ன? குறிப்பாக ஆண் பாத்திரங்களுக்கு குரல் கொடுப்பது மிகவும் கடினமாயிற்றே. ஆம், அது சவாலான விஷயம்தான். பெண் ஒரு ஆண் கதாபாத்திரம் மேடையில் இருக்கும் போது பெண் குரல் ஒலித்தால் என்னடா இது, வேஷம் ஆணாக இருக்கிறது, குரல் பெண்ணாக இருக்கிறதே என்று தோன்றத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் எப்படி செய்கிறோம் என்றால், ஒரு கதாபாத்திரத்தை மேடையில் அறிமுகப்படுத்தும் போதே பார்வையாளர்களுக்கு அந்த கேரக்டரை உணர்த்தி விடுவோம். நாடகத்தில் அந்த கேரக்டர் தான் தெரியுமே தவிர பெண்ணல்ல. பார்வையாளர்கள் அந்த பாத்திரத்துடன் ஒன்றி விடும்போது அது பெரிய குறையாக தெரிவதில்லை. ஆனால் இப்போதெல்லாம் குறிப்பாக மகான்கள் குறித்த நாடகங்களில் அவர்கள் பெண் குரலில் பேசினால் பொருத்தமாக இருக்காது என்பதாலும், வேதம், உபனிஷத், சாஸ்திரங்கள், ஸ்லோகங்கள் போன்றவற்றை பெண் குரலில் சொல்லுவது அவ்வளவு பொருத்தமில்லை என்பதாலும் அதை கேட்டவாறு ஒலிப்பதிவு செய்யப்பட்ட ஆண் குரல்களை பின்னணியில் பயன்படுத்துகிறோம். அதுவும் ஒரு சவாலான விஷயம்தான். பம்பாயிலிருந்து சென்னைக்கு வந்தது எப்போது? ஏன்? எனது கணவருக்கு சென்னைக்கு மாற்றலானது, அதனால் நாங்கள் இங்கே குடிபெயர்ந்தோம். 1996 நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அது முதல் இங்கே நாடகங்கள் நடத்த ஆரம்பித்தோம். சின்ன திரையிலும் நிறைய நடித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவம் பற்றி? சீரியலில் நடித்தது நல்லதொரு அனுபவம், எனக்கு அது பிடித்தும் இருந்தது. மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவள் எதற்கு சீரியலுக்கு வந்தேன் என்றால், எனக்கு பரவலான ஒரு அடையாளம் தேவைப்பட்டதாலும், அந்த பெயரோடு மேடை நாடகம் பண்ணும்போது நமக்கு என்று ஒரு பிராண்ட் இருக்கும் என்பதாலும் தான். அது எனக்கு வெற்றிகரமாக கிடைக்கவும் செய்தது. சஹானா சீரியலில் எந்த பெண்ணும் நடிக்க தயங்கக்கூடிய மது அருந்தும் பெண் வேடத்தில் நடித்தது பற்றி? அந்த சீரியலில் நடிப்பதற்கு முன்னால் இயக்குனர் கே பாலச்சந்தர் என்னை அழைத்து, இந்த சீரியலில் இப்படி ஒரு பாத்திரம் இருக்கிறது, இதை நீங்கள் பண்ணினால் நன்றாக இருக்கும், உங்கள் இமேஜ், உங்கள் பின்னணி இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் இந்த பாத்திரத்தை நீங்கள் செய்தால் தமிழ்நாடே உங்களை திரும்பி பார்க்கும், இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டுதான் நான் இயக்குகிறேன், நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து, நீங்கள் பண்ண வேண்டும் என்றார். நானும் ஒப்புக்கொண்டேன். அது எனக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை ஒரு பெரிய அனுபவம் என்று சொல்ல மாட்டேன். என் மீது அன்பும் மதிப்பும் கொண்ட சில இயக்குநர்கள் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று சொன்னபோது சில படங்களில் நடித்தேன், அவ்வளவுதான். மேலும் நம்முடைய ஷாட் எப்போது எடுப்பார்கள் என்று தெரியாது, வெகு நேரம் செட்டில் அதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அது மிகவும் போர் அடித்தது. சினிமாவில் நடிப்பதில் எனக்கு பெரிதாக ஆர்வம் இல்லை. சமூக நாடகங்களை அரங்கேற்றி வந்த உங்களுக்கு ஆன்மீக நாடகங்களின் மீது கவனம் சென்றது ஏன்? அது தற்செயலானதுதான். சமூக நாடகங்களுக்கும் ஆன்மீக நாடகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சமூக நாடகங்கள் முழுக்க முழுக்க நமது கற்பனையை அடிப்படையாக கொண்டவை, எப்படி வேண்டுமானாலும் கொண்டு போகலாம், நம்முடைய கற்பனையில் எப்படிப்பட்ட பாத்திரத்தை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஆனால் ஆன்மீக நாடகம் அப்படியல்ல, அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. மகான்களின் சரிதம் எல்லாம் ஏற்கனவே நிகழ்ந்த நிஜம், அந்த நிஜங்களை மீறி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த மகான்களின் சரிதத்திலிருந்து குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கிற போது ஓர் அலாதியான ஆனந்தமும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கிறது. இதனை மகான்களுக்கு செய்யும் தொண்டாகவும் வைத்துக் கொள்ளலாம். மகான்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. இருந்தாலும் தெரியாத பலருக்கு அவர்களை பற்றி தெரியப்படுத்தும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அலாதியானது. நாடகங்களில் மழை பெய்யும் காட்சி, பாபாவின் கால்களிலிருந்து கங்கை நதி பெருக்கெடுத்து ஓடும் காட்சி, இதெல்லாம் மேடையில் நிகழ்த்துவது ஆச்சரியம் மட்டுமல்ல, சவாலும் கூட. அதை பற்றி சொல்லுங்கள். அவை எங்கள் நாடகத்திற்கென்று அமைக்கப்பட்ட பிரத்யேகமான காட்சிகள், ஆனால் மிகவும் சவாலானவை. காட்சி அமைப்புக்கே நிறைய செலவாகும். மட்டுமல்லாமல் அந்த காட்சி மேடையில் வரும் வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏனென்றால் அது பல பேரின் கூட்டு முயற்சி, எல்லாம் ஒருங்கிணைந்து சரியாக வர வேண்டும். ஒருவர் சொதப்பினாலும் ஃப்ளாப் ஆகிவிடும். டியூப் மாற்ற வேண்டும், சரியான நேரத்தில் காலால் பம்ப் பண்ண வேண்டும், அப்படி பண்ணும்போது கரெக்டான இடத்தில் தண்ணீர் வர வேண்டும். தண்ணீர் வரவில்லை என்றால் அவ்வளவுதான். அதனால் எப்போதும் பாபா நாடகத்தில் அந்த காட்சி முடியும் வரை டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். அது முடிந்து மக்கள் கரவொலியை கேட்டதும் தான் மனம் ரிலாக்ஸ் ஆகும். ஆன்மீக நாடகங்களுக்கு மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நல்ல வரவேற்பு இருக்கிறது. செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் திரளாக வந்து ரசிக்கின்றனர். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அவதூதர் போல் வாழ்ந்த ரமணர் பாத்திரத்தில் ஒரு பெண் நடிப்பது மிகுந்த சவாலான விஷயம் அல்லவா? அதை எப்படி சாத்தியமாக்கினீர்கள்? ஆமாம், மிகுந்த சவாலான விஷயம்தான். ஏனென்றால் ரமணரது ஆடையே வெறும் கௌபீனம் மட்டும்தான், மொட்டை தலைதான். அதை ஒரு பெண்ணை கதாபாத்திரமாக வைத்து எப்படி காட்சிப்படுத்துவது என்பது மிகவும் சவாலாக இருந்தது. மொட்டை எடுத்துக்கொண்ட ஒருவர் நடித்தார் இயல்பாக சிறப்பாக இருக்கும் என்று கருதினோம். ஆனால் எந்த பெண்ணும் நாடகம் என்றாலும் கூட மொட்டை அடித்துக் கொள்ள முன்வர மாட்டாரே. அடிக்கடி மொட்டை அடித்துக் கொள்ளும் ஒரு பெண்ணிடம் நாங்கள் அந்த பாத்திரத்தில் நடிக்க கேட்டுக்கொண்டோம். அவரும் ஒப்புக்கொண்டார். உடம்போடு ஒட்டிய ஆடை ஒன்றை அணிவித்து மேலே ஒரு துண்டை சுற்றாடையாக உடுத்தி அவரை மேடை ஏற்றினோம். ஒரு பெண் அம்மாதிரி மேடையில் தோன்றி நடிப்பது என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சவால். அவர் தானாகவே முன்வந்து அந்த சவாலை ஏற்று அந்த பாத்திரத்தோடு மனம் ஒன்றி மிகவும் திறம்பட நடித்தார். அவர் நடிப்பிற்கு மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் கிடைத்தது. உங்களை கவர்ந்த நாடக கலைஞர்கள் யார் யார்? டைரக்டர் விசு, பூர்ணவிஸ்வநாதன், டெல்லி கணேஷ், மௌலி, என்று ஆரம்பித்து பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இன்றைய நாடகங்கள் பற்றி உங்கள் கருத்தென்ன? நாடகம் நலிந்து விட்டது நலிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது நிறைய கூட்டம் வருகிறது, பார்வையாளர்கள் ரசிக்கின்றார்கள். நாடகங்களை நல்ல நாடகங்களாக தயாரிக்க முடியாததற்கு காரணம் நிதி செலவுதான். ஒரு நாடகம் அரங்கேற்றினால் ஹால் வாடகை, டெக்னீஷியன்களுக்கு கொடுக்க வேண்டியது என்று நிறைய செலவுகள் இருக்கின்றன. இவை திரும்ப நமக்கு கிடைப்பதில்லை. நல்ல நாடகங்கள் நடத்துவதற்கு தேவையான நிதி கிடைத்துவிட்டால் நல்ல சீரும் சிறப்புமான பிரமாதமான நாடகங்கள் நிச்சயம் வெளிவரும் என்பது எனது கருத்து. நாடகக்குழு ஆரம்பித்து 30 வருடங்கள் ஆகிவிட்டன. திரும்பி பார்க்கும் போது எப்படி உணர்கிறீர்கள்? விளையாட்டு போல ஆரம்பித்தது, 30 வருடம் ஆகிவிட்டதா என்று வியப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த 30 வருடங்களில் எத்தனை பெண்கள் வந்து போயிருக்கின்றனர், எத்தனை எத்தனை நாடகங்கள் அரங்கேற்றியிருக்கிறோம், எத்தனை நாடகங்கள் பார்வையாளர்களின் மனதை சென்று தொட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்த்தால் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. சாத்தியமா என்று ஒரு காலத்தில் கேட்டது இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கிறது. எப்படி சாதித்தோம் என்ற கேள்வியும் கூடவே வருகிறது. உங்கள் குடும்பம் பற்றி? என்னுடைய கணவர் மத்திய அரசில் மிகப்பெரிய உயர் பதவியில் இருந்தார். எனக்கு 2 மகன்கள், இருவருக்கும் திருமணமாகி விட்டது. எதிர்கால திட்டங்கள்? நான் எதையுமே திட்டம் போட்டு செய்ததில்லை. ஆன்மீக நாடகங்கள் போட வந்தது கூட தானாகவே அமைந்ததுதான். இப்படி ஒவ்வொரு மகான்களும் அமைந்து கொண்டு வருகிறார்கள். எத்தனை மகான்கள் அமைகிறார்களோ அத்தனை நாளைக்கு நாங்கள் நாடகம் போட வேண்டும். இதை திட்டம் என்று சொல்ல முடியாது. நடந்தது நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும். அதற்கான சாத்தியம் இருக்கிறது. வாழ்க்கையில் உற்சாகத்தோடு செய்ய ஒரு லட்சியம் இருந்தால் அவர்களுக்கு தளர்ச்சியும் இல்லை முதிர்ச்சியும் இல்லை என்பார்கள். பாம்பே ஞானத்தை பார்த்தால் நமக்கு அது புரிகிறது. இன்னும் பலவற்றை சாதிக்க வாழ்த்தி விடை பெறுகிறோம். இயக்குனர் சிகரம் தந்த சலுகை. பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்தது மிகச் சுவையான அனுபவம். நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது மன திருப்தியோடு வருவோம், நன்றாக செய்திருக்கிறோம் என்று. அவர் ஒருவரிடம் உள்ள திறமையை எப்படி வெளிக்கொணர்வது, எந்த அளவுக்கு அவரை சிறப்பாக பயன்படுத்துவது என்ற நுணுக்கம் தெரிந்தவர். சுருக்கமாக சொன்னால் ரொம்ப கராரான ஆனால் மிக நல்ல இயக்குனர். அவர் நாடகங்களில் அவர் தரும் வசனங்களை தவிர ஒரு இக்கு இச்சு இஞ்சு கூட கூடுதலாக பேச யாரையும் விடமாட்டார். ஆனால் ஒரு சமயம் எங்கள் நாடகம் பார்க்க வந்துவிட்டு அந்த நாடகத்தின் வசனங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு, இனிமேல் நான் உங்களுக்கு டயலாக் எழுத மாட்டேன், உங்களுக்கு டயலாகை நீங்களே சேர்த்துக்கலாம் என்று சொன்னார். அந்த உரிமையை எனக்கு கொடுத்தார். அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பாம்பே ஞானம். ரமணர் வருவாரா? சமீபத்தில் நடந்தது இது, ரமணர் நாடகம். அதில் ரமணராக நடிக்க வேண்டியவர் டெல்லி தாண்டி உள்ள ஓர் ஊருக்கு சென்றிருந்தார். அவர் திட்டப்படி நாடகம் நடக்கும் நாளன்று மாலை 3 மணிக்குள் வந்து சேர்ந்துவிட வேண்டும். அவர் திட்டப்படி டெல்லிக்கும் வந்துவிட்டார். ஆனால் டெல்லியில் காலை 12 மணி அளவில் கிளம்ப வேண்டிய விமானம் மாலை 4:30 வரை கிளம்பவே இல்லை. அன்று மாலை 6 மணிக்கு நாடகம் என்ன செய்வது என்றே எங்களுக்கு புரியவில்லை. மிகவும் டென்ஷனாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்தில் அவர்தான் நடித்து வந்தார். திடீரென்று வேறு யாரையும் நடிக்க வைக்க முடியாது. அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் மிகுந்த குழப்பத்தில் இருந்தோம். 6 மணிக்கு நாடகம் நடத்தியே ஆக வேண்டும். 4:30 மணிக்கு மேல் விமானம் கிளம்பியதாக எங்களுக்கு செய்தி வந்தது. விமானம் வரவே 6 மணி ஆகிவிடும். அந்த நேர டிராஃபிக்கில் ஏர்போர்ட்டிலிருந்து நாடகம் நடக்கும் இடத்துக்கு வந்து சேரவே 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகும். அந்த பெண்ணோ விமானத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். நல்ல வேளையாக எங்களிடம் ரமணருக்கான காஸ்டியூம்கள் இருந்தன. எப்படியாவது ஒரு டூப்பை தயார் செய்து டிராமாவை ஒப்பேத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது ஃப்ளைட் லேண்ட் ஆகி விட்டது என்று தகவல் வந்தது. உடனே டாக்ஸியில் வந்தால் டைம் ஆகும் என்பதால் இங்கிருந்து ஒருவரை பைக்கில் ஏர்போர்ட்டிற்கு அனுப்பி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்தோம். 6:30 மணிக்கு டிராமா ஆரம்பித்தோம். முதல் சீனில் டூப் போட்டோம். அடுத்த சீனுக்கு அந்த பெண்ணே ரமணராக வந்துவிட்டார். அந்த டென்ஷன், பயம், எப்படி நாடகம் நடக்கப் போகிறது என்கிற பதற்றம் என் நாடக வாழ்விலேயே மறக்க முடியாத ஒன்று. பாம்பே ஞானம். எதிர்பாராத கிளைமேக்ஸ். என்னுடைய சமூக நாடகத்தில் ஒரு முறை கிளைமேக்ஸில் கதாநாயகி இறந்துவிடப் போகிறாள். அதற்கு முன்னால் ஒரு சோஃபாவில் அமர்ந்து தன் கணவருடன் கடைசி நிமிஷ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பாள். அவளால் எழுந்திருக்க கூட முடியாது. அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது சோஃபாவின் கால் உடைந்து விட்டது. உடனே அவள் ஒருபுறமாக சரிந்து விட்டாள். உடனே கதாநாயகன் மெல்ல அவளை எழுப்பி மைக்கையும் கையில் எடுத்துக்கொண்டு கையோடு அணைத்து கொண்டு டயலாக் பேச வைத்தார். அந்த சீன் பார்வையாளர்களின் மனதில் எப்படிப்பட்டது என்றால், நாடகம் முடிந்து திரும்பி போகும்போது எல்லாரும் என்ன ஒரு டைரக்டோரியல் டச், அவங்க வாழ்க்கையே முடிய போகிறது என்பதை ஒரு சோஃபாவை உடைத்து டைரக்டர் காண்பித்து விட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். அது தற்செயலாக நடந்த விஷயம். அதற்கு அப்படி ஒரு பாராட்டு கிடைத்தது மறக்க முடியாத விஷயம். பாம்பே ஞானம். பாம்பே ஞானத்தின் சமூக நாடகங்கள். சமூக நாடகங்களிலும் முத்திரை பதித்தவர் பாம்பே ஞானம். வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை துவங்கி வாடகைத்தாய், லெஸ்பியனிசம் வரை இவர் நாடகங்களில் பேசாத கருத்துக்கள் இல்லை. மணிரத்னம் ஓகே கண்மணி படத்தின் மூலம் சொன்ன லிவிங் டுகெதர் கலாச்சாரத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லை இல்லாத இல்லறம் என்ற தனது நாடகத்தில் காட்சிப்படுத்தியவர். சிந்திக்க வைத்த சீதனம், அக்கறை பச்சை, நான் நாரி ஆனால், மாமியார் மைனஸ் இன்லாஸ், பெண்கள் மிரண்டால், பாசத்தின் பரிணாமம், இல்லத்தின் இயக்கங்கள், அபிநயா, எனக்கு தாய் உனக்கு தாரம், உறவின் உரிமை, என்ஆர்ஐ வெட்டிங் போன்றவை கோமல் சுவாமிநாதன் துவங்கி விசு, கிரேசி மோகன், எஸ் வி சேகர் என பலரால் பாராட்டப்பட்டவை. பாம்பே ஞானத்தின் மகான்கள் சரிதம். போதேந்திராள். காஞ்சி மடத்தின் 59வது பீடாதிபதியாக இருந்தவர் போதேந்திராள். கோவிந்தபுரத்தில் வாழ்ந்து வாழ்நாள் இறுதி வரை ராமநாமத்தை ஜபித்து அங்கேயே சமாதி ஆனவர். இன்றைக்கும் தமிழகத்தில் பிரபலமாக இருக்கும் பஜனை சம்பிரதாயத்தை உருவாக்கியவர். அவரது வாழ்க்கை சம்பவங்கள் தான் இந்த நாடகம். பஜகோவிந்தம். ஆதிசங்கரின் சுவையான வாழ்க்கை வரலாற்றை உள்ளத்தை உருக்கும் சம்பவங்களாக கோத்து நாடகமாக்கி இருக்கிறார். காட்சி அமைப்பும் மேடை அமைப்பும் பலராலும் பாராட்டப்படும் ஒன்று. ஜெயதேவர். அஷ்டபதி தந்த ஜெயதேவரின் சுவையான வாழ்க்கை சரிதம் இனிய பாடல்களுடன் சேர்த்து 40 தடவைக்கு மேல் இதனை மேடையேற்றியிருக்கிறார் பாம்பே ஞானம். பகவான் ரமணர். பார்த்தவர்கள் பாராட்டும் இந்த நாடகத்திற்கு அரங்கேறும் இடமெல்லாம் பாராட்டு. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இந்நாடகத்திற்கு மிக நல்ல வரவேற்பு. ரமணரின் வெவ்வேறு வாழ்க்கை தோற்றங்களை காட்சிப்படுத்தியிருக்கும் விதம் சிறப்பு. ஷீரடி சாய்பாபா. பாபாவிற்கு அறிமுகம் தேவையில்லை. அவரது வாழ்க்கை வரலாற்றின் சுவையான பக்கங்களை அற்புத காட்சிகளுடன் அரங்கேற்றி வருகின்றார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.